ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம வந்து மனம் என்ற வகுப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த மனம் அப்படிங்கிற வகுப்புல இதுவரை வந்து 14 மணி நேரம் பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த 14 மணி நேரத்தையும் நீங்க கேட்டு நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த உயர் பரிமாண அறிவு நிலையில உயர முடியும் என்பதுதான் உண்மை. ஆனா 10 நிமிஷம் கூட கேட்க முடியாத மனிதர்கள் தான் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து எப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் உணர வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மையான உத்தம சாதகர்களுக்கு தான் இது கிடைக்கும். ஏன்னா இப்போ இது மாதிரி அத்தியாத்ம ஞானங்கள், ஆத்ம ஞான பாடங்கள், இது எல்லாமே வந்து நம்மை நமக்கு காட்டி கொடுக்கின்ற மிகப்பெரிய உயர் பரிமாண அறிவின் வெளிப்பாடு. அப்ப இங்க வந்து மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 14 மணி நேரம் நம்ம இது வரைக்கும் பேசியிருந்தோம். 10 நிமிஷம் கூட கேட்க பொறுமை இல்லாத மனிதர்கள் மத்தியில இந்த 14 மணி நேரம் கேட்டு பயனடைந்தவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். அவர்கள் இன்றைக்கு கேட்கின்ற இந்த 15வது பாடத்தோட ஒரு நல்ல தெளிவுக்கு வர முடியும். ஏன்னா இன்றையோட வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்று முதல் முடிந்து விடுகிறது, நிறைவாகி விடுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் இந்த மனசு அப்படிங்கிற பாடத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்முடைய யதார்த்த வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு எப்படி சொல்கிறோம், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை, இதற்கும் அப்பாற்பட்ட துரிய நிலை. இந்த துரிய நிலையில நம்ம சாட்சியா மாறுறோம். அதாவது துரியம் வரைக்கும் நம்ம சாட்சி அறிவு, ஆனா அதுவே போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை, அதற்கு அப்பாற்பட்ட துரியாதீதம் என்ற ஒரு நிலை இருப்பதாக நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பாடங்களுக்குள்ள வரும்போதுதான் நீங்க இதனுடைய உயர் பரிமாண அறிவு நிலையை அடைய முடியும் இல்லையா. அப்ப இங்க துரியம் கடந்த துரியாதீதம் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்ப துரியாதீதம் என்பது என்ன அப்படின்னா, அந்த சாட்சி நிலையும் கரைந்து விடுகின்ற சுத்த பரபிரம்ம நிலை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா துரிய அதீதம் என்று பெயர். துரியாதீதம் என்பது அந்த சாட்சி நிலைக்கும் அப்பாற்பட்ட பரபிரம்ம நிலை. அப்ப இதை வந்து மகான்கள் பேசும்போது அங்க மனசு கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, அங்க தியானிப்பவன் கிடையாது, தியானம் கிடையாது என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா தியானிப்பவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா தியானிக்கப்படும் பொருள் என்று இன்னொன்று இருக்கிறது. அப்ப அங்க இருமைகள் வந்து விடுகிறது. அப்ப அங்க இருமைகள் வருகின்ற பொழுது அங்கு இருப்பது இறைவனே என்ற நிலை உண்டாகாது. ஆகவே துரியம் கடந்த துரிய அதீத நிலை தான் அங்க சுத்த பரபிரம்ம நிலை. அங்க சாட்சியும் கிடையாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறேன். அப்ப துரியாதீதம் என்றால் என்ன? அந்த துரிய அதீத நிலைக்கு சென்று விட்டால் ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்த்துதான் வகுப்பை நிறைவு செய்ய போறோம். ஏன்னா இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், விழிப்பு நிலையில ஒரு அனுபவத்தை நான் அடைஞ்சேன், கனவு நிலையத்துல ஒரு அனுபவத்தை அடைஞ்சேன், ஆழ்ந்த உறக்க நிலையமும் அப்படிதான், அதே மாதிரி துரிய நிலையிலையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிற அவஸ்தாத்ரய சாட்சியாக நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் துரிய அதீதம் என்பது அங்கு மனமற்ற நிலை, அது ஒரு உயர் பரிமாண நிலை. அதுதான் நம்முடைய ரிஷிகள் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, யதா மனோ நிவர்த்தந்தே திஷ்டதி பிரஜானே ஆத்மனி, பிரம்மசூத்திரம். மனம் தன் அறியாமையிலிருந்து விலகி தன் மூல அறிவில் நிலை கொள்ளும் போது அதுவே பரமாத்ம நிலை என்று உபனிஷத் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க நான் எனும் ஒரு மையம் கூட கரைந்து அந்த தூய பிரம்மம் மட்டும் நிலை பெற்றிருக்கின்ற ஒரு நிலை தான் துரிய அதீதம், துரியாதீதம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நிலை வந்து இந்த 4வது நிலைக்கும் அப்பால் இருக்கின்ற எதுவுமே வெளிப்படாத எல்லையற்ற நம்முடைய யதார்த்தம், அதுவே நம்முடைய உண்மை சுரூபம், நம்முடைய சுயம் என்று நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இது தெரியாம நிறைய பேர் நான் மனதை அடக்க அந்த முயற்சி செய்கிறேன், இந்த முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவர்களெல்லாம் என்ன சொல்றாங்க, நம்முடைய சித்தர் பெருமக்கள், முனிவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் மனதை அடக்க முடியும் என்று நினைப்பவனை மூடன் என்கின்றார்கள் முனிவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மனதை அடக்க முடியும் என்று முயற்சி செய்கிறான் இல்லையா, அவனை எல்லாம் மூடர்கள் என்றார்கள் முனிவர்கள். அதற்கு அவங்க ஓமானம் கொடுக்குறாங்க. எப்படி ஓமானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தீக்கோழியை பிடிப்பதற்காக வேட்டைக்காரர்கள் போவாங்க. அப்போ ஒரு தீக்கோழியை பிடிச்சிட்டா அவங்க அந்த தீக்கோழியை பிடிச்சி அறுத்து சாப்பிட்ருவாங்க. தீக்கோழி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக இருக்கும், கோழி இனத்திலேயே வந்து பெருசு. அதில் தலை வந்து நீண்டு இருக்கும், அதாவது அதோடைய கழுத்து நீண்டு அப்படியே தலை மேலே இருக்கும், அதுதான் தீக்கோழி. அந்த தீக்கோழி வந்து வேட்டைக்காரர்கள் துரத்துவாங்க. அது ஆள் உயரத்துக்கு இருக்கும், மனுஷன் அளவுக்கு உயரத்தில் இருக்கும். அது வேட்டைக்காரர்கள் துரத்தும் போது என்ன பண்ணுமாமா, அந்த தீக்கோழி அப்படியே பயங்கர வேகமாக ஓடும், அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேகமாக ஓடும். கொஞ்சம் தூரம் ஓடின உடனே என்ன பண்ணும், மணலுக்கு அடியில் தன் தலையை மறைச்சிக்கும். ஓடி போய் தன் மணலுக்குள்ளே தலையை விட்டு தலையை மறைச்சிக்கிட்டு, அப்பாடா இனிமேல் யாரும் என்னை பார்க்க முடியாது, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்குமாமா அந்த தீக்கோழி. அப்போ அந்த தீக்கோழி போய் மனதில் கூட தலையை விட்டுக்கிட்டு தன்னை மறைச்சிக்கிட்டேன்னு நினச்சிக்கும் போது வேட்டைக்காரர்கள் பின்னாடி துரத்திட்டு வந்தவன் அது என்ன மறைஞ்சி போச்சுன்னு ஏமாந்து போவானா என்ன, அவன் பிடிச்சிடுவான். அது மாதிரி இங்கே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மூடர்கள் முட்டாள்கள் தன் மனதை அடக்க முடியும் என்பது போல நினைத்து கொண்டு சில முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மணலுக்குள்ளே தலையை நுழைத்து கொண்ட தீக்கோழியை போன்றவர்கள் என்று இங்கே சொல்ல வராங்க மகான்கள். அதுதான் இங்கே சொல்கிறேன் நான். அதாவது தீக்கோழி எப்படி தலையை மணலுக்குள்ளே மறைச்சிக்கிட்டா உலகமே மறைஞ்சி போச்சு, என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு நினைக்குதோ, அது மாதிரி இந்த மூடர்கள் மனதை அடக்கி விட்டால் உலகத்தை அடக்கி விடலாம், உலகம் மறைந்து விட்டது என்று நினைக்கின்ற நிலையில் வாழ்கின்றவர்கள் என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்படிதான பயிற்சிகள் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட பயிற்சி முறைகள், மனதை அடக்குவதற்கான பயிற்சி முறைகள் ஒன்று ரெண்டா இருக்கு, 1000 பயிற்சி முறைகள். அதுக்கு ஏகப்பட்ட சாமியார்கள், ஏகப்பட்ட குருமார்கள், ஏகப்பட்ட புத்தகங்கள், அப்படி இவ்வளவு பரவி கிடக்கின்ற இந்த பரவலான இந்த பாரத தேசத்துல எந்த ஒரு தனி மனிதன் நம்முடைய பண்டைய ரிஷிகளின் வழியில் வருகிறானோ அவனுக்கு மட்டும்தான் உண்மை புரியும். மற்றவர்கள்லாம் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது, அப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து இங்கே மகான்கள் சுட்டிக்காட்டி அந்த துரிய நிலைக்கு அப்பாற்பட்ட துரிய அதீதம் என்ற நிலையில பரபிரம்மம் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே அந்த தூய சாட்சியும் கிடையாது, அங்கு மனமும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, நானே நான் மட்டுமே இருக்கின்ற என்னுடைய சுயம், என்னுடைய சுரூபம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லும். இதை வந்து மகான்கள் பல வழிகளில் நமக்கு விளக்குறாங்க. அது வந்து தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், ஓம்காரம் தான் அதனுடைய ஸ்பூடகம். அதாவது மக்கள் மனோபாவத்தை மாற்றுகின்ற மகத்தான ஒரு மந்த்ரா எதுன்னா ஓம். இந்த ஓம் வந்து நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம விளக்கமெல்லாம் கொடுத்துருப்போம். ஆ ஊ இம் அப்படிங்கிற எழுத்துக்கள், அதில் வந்து ஆங்கிறது படைத்தல், ஊ என்பது நிலைத்தல், இம் என்பது மறைத்தல், இப்படி அடிப்படையில் எல்லாமே தோன்றி இருந்து மறைந்து போகின்ற ஒரு முழுமையான மந்திரம் எது என்று கேட்டால் ஓம்காரம். அப்போ அந்த ஓம்காரத்தை வந்து நம்முடைய ரிஷிகள் வந்து எழுத்துக்களில் கொண்டு வரும்போது அந்த எழுத்தை வந்து எப்படி ஓம் எழுதுறாங்கன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சான்ஸ்கிரிட் ஓம் தான் எடுத்துக்கணும், தமிழ் ஓம் எடுத்துக்கக்கூடாது. சான்ஸ்கிரிட் ஓமை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதிரி போடுவாங்க, பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மாதிரி போடுவாங்க. மூணாம் நம்பர் மாதிரி போட்டு மேலே ஒரு பிறை போட்டு அந்த பிறைக்கு மேலே ஒரு புள்ளி வைப்பாங்க. இப்போ அந்த புள்ளி தான் வந்து பிந்து. ஏன்னா இங்கே அந்த பிந்துவை காட்டி கொடுப்பாங்க, பிந்துவை காட்டி கொடுத்து அங்கே அதுக்கு கீழே வந்து மூன்று வளைவுகள் இருக்கும். மூன்று வளைவுனா எப்படின்னா கோடு தான், மேலே ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு, கீழே ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த மூணு கோடும் ஒன்னோட ஒன்று இணைப்பாங்க. அப்படிதான் நீங்கள் இந்த மூணாம் நம்பரை பார்க்கணும். இந்த மூணு கோடை ஒன்று ஒன்று இணைச்சிட்டாங்கன்னா இந்த மூணு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேல் கோடு, நடுக்கோடு, கீழ்கோடு அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதில் கீழ்கோடு வந்து பார்த்துருக்கீங்கன்னா விழித்திருக்கின்ற நிலை, நம்முடைய ஜாக்ரத் அவஸ்தான்னு பேர். அந்த ஓம்காரத்தில் நம்முடைய மூன்று கோடுகளில் கீழே இருக்கிற வளைவுக்கு பேர் வந்து ஜாக்ரத்து, நடுவில் இருக்கிறது வந்து ஸ்வப்னா, மேலே இருக்கிறது வந்து சுசுப்தி. அப்போது சான்ஸ்கிரிட்ல வந்து ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஜாக்ரத் அப்படின்னா விழித்திருக்கின்ற நிலை, ஸ்வப்னா என்றால் கனவு நிலை, சுசுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்க நிலை. அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஓம்கார எழுத்துல அந்த பிறை வடிவம் ஒண்ணு போடப்பட்டிருக்கு பாருங்க, அந்த பிறை வடிவம் வந்து மாயையை குறிக்கும். ஏன்னா இந்த மாயை தான் மறைக்குது, நம்மள வந்து ஆத்மாவை அறிவதற்கு தடையாக இருப்பதே இந்த மாயை தான். அந்த மாயை வேற ஒண்ணும் இல்லை, அந்த மாயை தான் நம்முடைய மனசு. அப்போ இதை உணர்வதற்கு நாம் என்ன பண்ணணும், அந்த தூய அறிவு வழியாக நம்ம மாறும்போது அது நம்மை உயர்பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துற அந்த புள்ளி இருக்கு பாருங்க, அந்த பிந்து, அந்த பிந்து தான் நமக்கு வந்து அந்த காட்டி கொடுக்குற நிலை. அந்த பிந்து அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம், நாதம் என்பதை ஓம்கார ஒளியாகவும் பிந்து என்பதை அறிவாகவும் பார்க்குறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே நாத பிந்து கலாதி நமோ நமகான்னு அருணகிரிநாதர் பாடலில் சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குற ஓம்காரத்தில் ஓம் என்ற நாதத்தில் அந்த புள்ளி இருக்க மேலே, அந்த பிறை வடிவத்துக்கு மேலே இருக்கிற புள்ளி, அதிலிருந்து நீங்கள் பார்த்தால், அந்த துரிய நிலையிலிருந்து நீங்கள் பார்த்தால், இந்த மூன்று நிலைகளுக்கும் உண்டான அவஸ்தாத்ரய சாட்சியாக நானே இருக்கின்றேன் என்பது புரியும் என்பதை மிகப்பெரிய ஒரு புரிதலாக இங்கு நம்முடைய பண்டைய ரிஷிகள் ஓம்காரத்தை முன்னிறுத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, துரிய நிலையே ஓம்கார நிலை தான். ஏன்னா துரியம் அப்படின்னு வந்துட்டா ஓம். ஏன்னா நீங்கள் சக்கரங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய பேர் பல பாதைகளில் பயணம் பண்ணி தான் இங்கே வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சக்கரங்களில் குண்டலினி சக்கரத்தை தூண்டும் போது எப்படி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அப்படின்ட்டு வரும்போது அதுக்கு ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு மந்திரமும் இருக்கு இல்லையா, லம் வம் ரம்யம் ஹம் ஓம் அப்படின்னு நம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி மந்திரங்கள் அடிப்படையில் ஓம்காரமாக துரிய நிலையில நம்ம நின்று நம்மளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மூன்று நிலைகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக நான் இருக்கிறேன் என்ற நிலை நமக்கு புரியும். ஆனால் அந்த நிலையில நின்று பார்ப்பவன் தான் அந்த துரிய நிலையையும் கடந்து துரிய அதீத நிலையை அடைகின்றான் என்று இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சாஸ்திரத்தின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில நீங்க அந்த துரிய அதீத நிலை எப்படி இருக்கு, அதுதான் எல்லையற்ற வெளி. அதாவது அங்க வந்து ஒரு மௌனம் இருக்கு. துரிய அதீதம் என்பது ஓம்காரத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை அது. அப்ப அங்க வந்து எல்லாம் கடந்த நிலை, அது இந்த நான்காவது நிலைக்கும் அப்பால் இருக்கிறது. எந்த நான்காவது நிலை? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை, துரிய நிலை. இந்த நான்கு நிலைகளுக்கும் அப்பால் இருக்கின்ற துரிய அதீதம் என்கின்றது மௌனம், நம்முடைய சுயம், முழுமை, பூரணம் என்று இங்க நம்முடைய மகான்கள் அதை சொல்றாங்க. அதுதான் நம்முடைய இறுதி நிலை, மனமற்ற நிலை. ஆனால் இன்னும் அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலையே இல்லை, அந்த ஒரு நிலை என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம அதை ஒரு நிலை அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர, இந்த மூன்று நிலைகள் கூட வெளிப்பட முடியாத, துரிய நிலையாகிய நான்காவது நிலை கூட வெளிப்பட முடியாத தன்னுடைய இருப்பு என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்ல வரோம். அப்போ நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 14 வகுப்புகளில் ஒரு வகையில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், துரிய முறைக்கு வந்துட்டோம். இப்போ துரிய அதீதத்தில் மனிதன் செயல்பட முடியுமா கேள்வி வருது இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து துரிய அதீதம் என்பது பிரம்மம். அப்போ பிரம்மம் இயங்காது, சிவம் இயங்குவதில்லை, சக்தி மட்டும்தான் இயங்குது. ஆனால் இங்கே நான் அந்த துரிய அதீத நிலையை அட்டைன் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி இதுதான். இப்போ இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளேயும் ஆன்மீகத்துக்குள்ளேயும் வர்றவங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து குண்டலினி பண்றேன், அதை பண்றேன், ஏதோ பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய வித்தைகள் எல்லாம் இருக்கு, கற்றுக் கொடுக்குற மகான்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா துரியத்தோட நின்றுடுவாங்க, துரிய நிலையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. துரிய அதீத நிலை என்பது ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிலையா அப்படின்னா இல்லை என்று சொல்லும் போது, அங்க எந்த அனுபவமே இல்லையே, அப்ப நான் எப்படிங்க அதுல செயல்பட முடியும்? அப்ப நான் வந்து அந்த துரிய அதீத நிலைக்கு போயிட்டா நான் இயங்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா. அது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு தான் நான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் விரிவாகவே விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதாவது அதுக்கு பேர் வந்து செயலில் செயலற்ற தன்மை. செயல் நிகழும், ஆனால் செய்பவன் அங்கே இருக்க மாட்டான். அதுதான் இங்கே பியூட்டி, அதுதான் இங்கே துரிய அதீதத்தில் மனிதன் செயல்படுகின்ற ஒரு ரகசியம். அங்கே வந்து நான் செய்கின்றேன் என்பது இல்லை, செயல் தானாக நிகழ்கிறது. அது எப்படிங்க? பகவத்கீதை சொல்லுது. அது வந்து விளக்கம் வந்து பகவத்கீதை சொல்லுதுன்னு நான் கடந்த முறை சொன்னேன். அந்த பாடல் வந்து 4 அத்தியாயத்தில் 18 ஸ்லோகமாக இருக்கு பகவத்கீதையில். அதை பார்க்கலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மண்ய கர்மய பஷ்யே அகர்மாணி ச கர்மயஹ ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருச்சன கர்மக்ருத். இந்த பாடல், இந்த பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து கவனிங்க. இதுதான் நம்ம இதுவரைக்கும் மனம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம அடையக்கூடிய இலக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவோ மனதை அடக்க முயற்சி பண்றோம், அடக்க முடிய மாட்டேங்குது. அடக்கவே முடியாதுங்கிறது தான் முனிவர்களுடைய கூற்றுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா, மனதை அடக்க முயற்சிப்பவன் முட்டாள் அப்படின்னு முனிவர் சொல்றாங்க, சாதாரண ஆட்கள் சொல்வதில்லை. ஏன் அவங்க மனதை அடக்கக்கூடியவனை முட்டாள்னு சொல்றாங்க? மனதை அடக்கவே முடியாதப்பா. மனதை தன் அறிவினால் உயர்த்தி துரிய அதீத நிலைக்கு கொண்டு போயிடணும். மனம் மனமட்ட நிலை, அங்கு அறிவாக பிரகாசிக்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்துக்கு போகும்போது தான் துரிய நிலை அட்டைன் பண்ண முடியும். அப்ப இந்த துரிய நிலைக்கு போகாம சும்மா ஒரு மந்திரத்தை சொல்லி மனதை அடக்க முடியுமா? ஒரு ஜபம் பண்ணனால வந்துருமா? இல்லை கண்ணை மூடி தியானம் பண்ணுறதுனால வந்துருமானா? எப்படி வரும்? அப்படிலாம் வராது. அப்ப அங்க மனம் அடங்காது. அப்ப இங்க இந்த கீதை என்ன சொல்லுதுன்னா, செயலின்மையிலும் செயலை காண்பவர்கள் மனிதர்களில் உண்மையிலேயே ஞானிகள் ஆவார்கள். எல்லா வகையான செயல்களை அவர்கள் செய்தாலும் அவர்கள் யோகிகளாகவும் தங்கள் எல்லா செயல்களிலும் வல்லவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம் சொல்லுது பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம இங்கே ஆன்மீகத்துக்குள்ளே வருவோம். எப்படி வருவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மனமற்ற நிலையை அடைஞ்சால் தான் இறைவன் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. நான் என்னமோ பண்ணி பார்த்தேன், நான் சரியையில் சேவைகள் பண்ணி பார்த்தேன், கிரியையில் பூஜைகள் பண்ணி பார்த்தேன், யோகத்தில் தியானம் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஞானத்தில் இது மாதிரி அத்தியாத்ம கல்வியையும் கற்று பார்த்தேன், ஆனாலும் அந்த நிலைக்கு நான் உயரும் போது எனக்கு கடைசியில் பிரம்மம் அப்படி இப்படின்னு சிவம் என்று சொல்லும்போது நான் இல்லாமல் போய்விடுவேனோ, நான் இயங்காமல் போய்விடுவேனோ என்ற ஐயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தது இல்லையா? ஆனால் இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவம் என்ற தன்மையில உண்மையிலே இயக்கம் இல்லதான்ப்பா, ஆனாலும் நீ இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்தில் நீ அந்த நிலையை அடைந்து விட்டால் என்றாலும் கூட அது உன்னுடைய உடல் மனம் கடந்த அனுபவம் கிடையாது. நீ அந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பார் வெளியே இருந்து நீ இதை சாட்சியா பார்த்து கொண்டிருக்கிற துரிய நிலைகளையும் கடந்த துரிய அதீத நிலையில இங்க ஞானிகள் இயங்குவார்கள், மகான்கள் யோகிகள் இயங்குவார்கள். ஆனால் அந்த செயலின்மையிலும் அவர்கள் செயலையும் காண்பார்கள், செயலிலும் செயலின்மையை காண்பார்கள். ஏன்னா இது ரெண்டுமே, ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்துருந்தாலும் அங்க ஒரு தியானம் நடக்கிறதா, நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறனா அப்படின்னா அங்க ஒரு செயல் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க செயல் இல்லாம இல்லை, அங்கேயும் செயல் இருக்கு. நான் இதை செய்கின்றேன் என்ற ஒரு செயல் இருக்கு. அதே மாதிரி நடைமுறையில நம்ம சராசரியா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதுவும் ஒரு செயல் தான், அங்கேயும் செயல் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஞானிகள் இப்ப நடக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னா அது செயல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்படியே நிஷ்டிக்கே போயிடுறது கிடையாது, அவங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, பேசுவாங்க. அப்ப செயலில் செயலற்ற தன்மை. அப்ப அந்த நிலையில யோகிகள் இருந்து வல்லவர்களாக வாழ்கிறார்கள், அவர்கள் பல நற்காரியங்களையும் இந்த செயல்களாக செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கும்போது, அப்ப அந்த செயலற்ற நிலையில் எப்படிங்க செயல் அப்படின்னா, அந்த நிலைக்கு பேரு வந்து கீதை வந்து கர்ம யோகம் என்று சொல்லுது. நம்ம ஏற்கனவே அதை பத்தி விரிவா பேசியிருக்கோம். அதாவது நிறைய பேர் தெரியாம உடல் ரீதியாக செயல்களை கைவிடுவார்கள், ஆனால் அவர்களுடைய மனம் வந்து புலன்கள் வசப்பட்டு பல பொருள்களை பற்றி கொண்டே இருக்கும், தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கும், அதை அவர்களால் விட முடியாது என்று நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி பேசும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நம்ம வந்து அப்போ போய் தவம் பண்ணணும், நம்ம தியானம் பண்ணணும், அதுதான் உண்மையான துரிய அதீத நிலை, அங்க வந்து சிவம் வந்து அசையாது அப்படின்னு சொல்லி ஒரு குகைக்குள்ள போய் அப்படியே அமைதியா உட்காந்துட்டா நம்ம வந்து அட்டைன் பண்ணிட்டோம்னா எப்படி முடியும்? அங்க வந்து மனசு நிக்காது இல்லையா, புலன்கள் நிக்காது இல்லையா? ஏன்னா மனம் வந்து இயங்கிடும், எதையாவது சிந்திக்கும். புலனுக்கும் வந்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும், தேவைகள் நிமித்தம் பசி உணர்வு வரும். அப்ப உடனே பசிக்கணும், அப்ப வாய் வந்து அந்த உணவு எடுத்து சுவைக்க ஆரம்பிக்கும், கண் அந்த உணவை பார்க்கும். அப்ப இங்க எல்லாமே ஏதேனும் ஒன்றை மனமும் புலன்களும் பற்றி கொண்டு தொடர்ந்து அந்த செயலில் சிக்கி கொண்டுதான் இருக்கும். அந்த நிலையை புரிந்து கொண்ட ஞானிகள் தான் என்ன பண்றாங்கன்னா, செயலில் செயலின்மையை செய்கிறார்கள். அவர்கள் வந்து கர்ம யோகிகள். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். செயலில் செயலற்ற தன்மை வந்து எப்படின்னு நினைச்சுக்கிறாங்கன்னா, தவறா புரிந்து கொள்கிறார்கள். அதனால நான் செயல் செய்யாம சும்மா இருந்தா எப்படி யோகி ஆயிடலாம், ஞானி ஆயிடலாம், எந்த கர்ம காரியமும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கர்ம காரியங்கள்ல எதை விடுறாங்க, பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் வேள்விகள் எல்லாம் வேணா விட்டுருவாங்க. ஆனா சாப்பிடுறது தூங்குறது நடக்கிறத விட முடியுமானா? எப்படி விட முடியும்? அப்போ அதுவும் செயல் தானே. செயல் அப்படின்னா பூஜை பண்றது மட்டும்தான் செயலா, ஜபம் செய்யறது மட்டும்தான் செயலானா? நடக்கிறதும் செயல் தான், சாப்பிட்றதும் செயல் தான். அப்ப செயலை விடவே முடியாது. அப்ப இங்க கர்மத்தை விடவே முடியாது, ஏனென்றால் உடலும் மனமும் இருக்கின்ற வரையிலும் அதை விடவே முடியாது. அப்ப அதனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார், போரில் ஈடுபடும் போது தனது கடமையிலிருந்து விலகுவதாக அர்ஜுனன் கூறிய போது அர்ஜுனன் என்ன சொல்றான், போர் தொடிக்க போய் நிக்கிறான், அங்க பார்த்த உடனே என் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் இவங்களோட நான் போய் சண்டை போடுறதா, இது ஒரு பாவம் அல்லவா கிருஷ்ணா, அவர்களை அழித்து நான் இந்த ராஜ்யத்தை அடைவதில் என்ன எனக்கு நன்மை இருக்கிறது என்று அவன் கேட்கும் போது அந்த விஷயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இங்க நீ எங்க செய்யற, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டார்கள், நீ வந்து எங்க புதுசா போய் அழிக்கிற, இங்கே நிகழ்வு அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஆகவே உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய், நீ பலனை பற்றி கவலைப்படக்கூடாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விளக்கம் கொடுப்பதுதான பகவத்கீதை. அப்போ அந்த நிலையில இங்க நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்ததுனாலதான் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், நான் கொள்ளுகின்றேன் நினைக்கிறான், நான் அதை செய்கின்றேன் நினைக்கிறான், என்னமோ இவன் தான் பெரிய ஆற்றல் படைத்தவன் வைபவம் படைத்தவன் இவன் அவர்களை அழித்து விடுவான் என்பது போல ஒரு மமதையில பேசுறான். ஆனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றான், நீ எங்கப்பா செய்யற, நீ எங்கப்பா அழிக்கிற, அதெல்லாம் ஏற்கனவே நிகழ்வுல இருக்கிறதுனால நீ ஒரு கருவி மட்டும்தானே, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், ஆனால் அந்த அழிவுக்கு ஒரு கருவி நீ, இந்த உடலும் மனசும் நீ ஒரு கருவி அவ்வளவுதான், அது நிகழ்வில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அது மாதிரி இங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம், அதற்கு பல கருவிகள் தேவைப்படுது இல்லையா, அவர்கள் தான் பல ரூபங்கள்ல வந்து வந்து நம்ம இடத்துல உறவாடுவார்கள் விளையாடுவார்கள். அப்ப இங்க கர்ம யோகிகள் வந்து மற்றொரு வகையான செயலின்மையை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் சமூக கடமைகளை பலன்களை பற்று இல்லாமல் நிறைவேற்றுகின்றார்கள், தங்கள் செயல்களின் பலன்களை அந்த தூய அறிவினிடத்திலே அர்ப்பணிக்கிறார்கள், அவர்கள் எல்லா வகையான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் கர்ம வினைகளில் சிக்கிக் கொள்வதில்லை, ஏனென்றால் அவர்களுக்கான தனிப்பட்ட ஆசைகள் இல்லை, அதுதான் இங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், தனக்குன்னு எந்த தேவையும் அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை, அவர்கள் இந்த உலகத்துக்கான ஒரு ஊடகமாக ஒரு கருவியாகவே இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்கின்றார்கள் என்று தான் நீங்க பார்க்கணும். மகான்களை ஞானிகளை அப்படித்தான் பார்க்கணும், அவர்கள் தான் செயலில் செயலற்ற தன்மையில் இருக்கின்றவர்கள். இது நம்முடைய பாரத தேசத்துல யாரெல்லாம் பார்க்கலாம், மன்னர்களையே பார்க்கலாம், துருவன் பிரகலாதன் யுதிஷ்டர் பிருது மற்றும் அம்பரீஷ் போன்ற மகான்கள், இவங்க எல்லாம் வந்து நம்ம பாரத தேசத்தை ஆண்ட மன்னர்கள், ஆனால் இவர்கள் மன்னர்களாக ஆட்சியே ஆண்டு கொண்டு இந்த உலகத்துக்கு எவ்வளவு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள், மேலும் அப்படி ஆட்சியை ஆண்டு கொண்டு உலகத்தில் செயல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட அந்த செயலில் செயலற்ற தன்மையில் எவ்வாறு இருந்திருக்கின்றார்கள் அப்படி நம்ம பார்த்தோம் என்றால் அதுதான் இந்த புரிதல், அந்த ஞானம், அந்த மனதிற்கான அப்டேஷன், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அந்த மனதை அப்டேட் பண்ண தெரியாம மனதை அடக்கிறேன் மனதை அடக்கிறேன்னா என்னத்தை அடக்க முடியும், மனதை அடக்கவே முடியாது. ஆகவே இங்க மனம் வந்து பொருளாசைகளில் சிக்கிக்கொள்ளாமல் எந்த ஒரு புற விஷயங்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் அவர்களால் வாழ முடியும்னா அவர்கள் தான் யோகிகள் ஞானிகள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த உலகம் வந்து எப்படின்னா ஒரு வெள்ளை திரையில் வரையப்பட்ட ஓவியம் போல, ஒரு வெள்ளை திரை இருக்கு, அந்த வெள்ளை திரையில ஒன்றுமே இல்லை, ஆனா அதுல நான் வந்து விதவிதமான ஓவியங்களை வரையலாம், அதுல ஒரு பழம் வரையலாம், ஒரு நகை வரையலாம், நமக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வைரங்கள் வைர வைடூரியங்கள் ரத்தினங்கள் கூட நம்ம அந்த வெள்ளை திரையில வரையலாம், ஆனால் அவ்வாறு வரையப்பட்ட ஒரு வரைபடத்தில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் உண்மையில் அவைகளெல்லாம் அந்த திரை இருப்பதினால் இருப்பது போல இங்கு எல்லாம் நான் இருப்பதினால் இருக்கிறது என்று ஒரு புரிதல் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அது என்னுடைய இருப்பில் இருக்கின்ற விஷயங்கள் என்பதனால அதில் விவகாரம் பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை, விருப்பு விருப்பு காட்டுவதற்கான இருமைகள் இல்லை என்று இங்க புரிய வைப்பதுதான் இந்த விஷயம். இத ஒரு கண்ணாடியின் மூலமா உதாரணம் கொடுக்கலாம், எப்படின்னா இப்ப பல்வேறு பொருள்கள் பல்வேறு வகையான செயல்கள் வந்து அந்த கண்ணாடியில நடந்துகிட்டே இருக்கு, நீங்க கண்ணாடி ஒரு இடத்துல பெரிய கண்ணாடி மாட்டி வச்சிட்டீங்க, கோயில்கள்லாம் போறீங்க, கோயில்ல பாத்தீங்கன்னா பெரிய கிளாஸ் பதிச்சிருப்பாங்க சைட்ல எல்லாம் கண்ணாடி மாளிகை மாதிரி, அப்ப அந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா நீங்க அந்த கண்ணாடிக்குள்ள எத்தனையோ பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நிறைய அங்க வச்சிருக்கிற இதெல்லாம் காட்டும், பொருள்கள் எல்லாம் காட்டும் அந்த கண்ணாடி, அப்புறம் நிறைய செயல்களையும் அந்த கண்ணாடி காட்டும். ஆனால் அப்படி வெளியிருக்கிற பொருள்களாலேயோ செயல்களாலேயோ அந்த கண்ணாடி பாதிக்கப்படுவதில்லை கரைப்படுவதில்லை என்பது உங்களுக்கு புரியுதா இல்லையா, அந்த கண்ணாடியில் அத்தனை நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும், ஆனால் அந்த நிகழ்வுகள் கண்ணாடியை பாதிப்பது கிடையாது, அதனால் கண்ணாடி கரைப்படுவதும் கிடையாது, அது எப்பொழுதும் போல தூய்மையாக பளிங்கு போலவே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி முன்னாடி போய் நீங்க கருப்பு துணியை காட்டினீங்கன்னா அந்த கண்ணாடி கருப்பா மாறும், ஆனால் அந்த கண்ணாடி கருமை அடைந்து விட்டதா, கருப்பாகி விட்டதானா எப்படி ஆகும்? அது எப்பொழுதும் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கணும், புரிதலுக்காக இந்த உபமானம். அப்போ கண்ணாடி எந்த வகையிலும் கரைப்படவில்லை, அது தெளிவாகவும் தூய்மையாகவும் உள்ளது. அதுபோல ஞானி தான் எங்கும் நிறைந்த சுயம் என்பதை அறிந்து கொண்டதினாலே அவன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விசய சுகங்களும் எண்ணங்களும் அவனை பாதிப்பது இல்லை. இதுதான் இங்க ஹைலைட்டட் பாயிண்ட். அந்த தூய அறிவு நிலைக்கு உயர்ந்து விட்ட மகான்களிடத்துல பல காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பங்கள் நகர்வது போல அவர்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்ட காரியங்களாகத்தான் அவர்கள் அதை பார்ப்பார்களே தவிர அதனால் அவர்கள் பாதிப்பு அடைவதில்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் துரிய அதீத நிலையிலும் நம்மால் இங்கு செயலாற்ற முடியும். ஏன்னா துரிய அதீத நிலை என்பது பிரம்மம் தான், ஆனா அது இந்த உடலும் மனதுக்கும் அப்பாற்பட்ட உயர்பரிமான அனுபவமாக இருந்தாலும் அந்த உயரிய அனுபவ நிலையில் நின்று கொண்டு இந்த உலகத்தை நம்ம துரிய நிலையில சாட்சியாக பார்த்தாலும் இவைகளுக்கு எல்லாம் காரணமாக நானே இருக்கின்றேன் என்ற ஒரு நிலை தன்னுள் உணரப்படுகின்ற பொழுது மட்டும்தான் அவன் உயர்பரிமான அறிவிலே ஞானியாகவே மாறுகின்றான் என்று நம்ம பார்க்கிறதுனால இங்க அந்த நிலையில் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு உபகாரமாக இருக்கும். அவர்களுடைய செயலிலும் செயலற்ற தன்மையிலும் அவர்கள் ஆன்மாவில் தன்னுடைய சுயத்தில் வேரூன்றி இருக்கின்றார்கள். அத்தகைய உண்மை ஞானிகளுக்கு மகான்களுக்கு செயல் என்பது செயல் அல்ல என்று நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகவத்கீதையின் ஆழமான உட்பொருள் என்று நான் இங்கே உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். அப்ப நம்மிடத்துல இருக்கின்ற அந்த சுயம் பிரகாச அறிவு நிலையில அங்கு மனம் கிடையாது, அது முழுமையாக விழித்து கொண்ட விழிப்புணர்வு. அந்த அறிவு தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களிடத்திலே இந்த பிரபஞ்சமும் ஒன்றாகிவிட்ட ஒரு பாவனை உண்டாகிவிடும். ஏனென்றால் மனதின் எல்லை இல்லாததால் மற்றவைகளும் தானாகத்தான் இருக்கின்றேன், பார்க்கின்ற அனைத்தும் தன்னுள் நிகழ்கின்ற ஒரு நாதம் போல இங்கு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் எப்படின்னா வெள்ளை திரையில் ஓடுகின்ற ஒரு திரைப்படம் போல, அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு வெள்ளை படத்தில் ஓடுகின்ற திரைப்படம் போல இங்கு அந்த தூய அறிவின் ஆத்மாவின் மீது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மனம் என்ற ஊடகம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்க புரிந்து கொண்டு விட்டால் இங்கு ஒன்றுமே கிடையாது. நாம் எப்பவும் அந்த சித்தானந்த ரூபம் சிவஸ்வரூபம் சுயம் அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம எப்பவும் இருக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்திட்டத்தில், இந்த 14 நாட்கள் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கொண்ட பாடத்திட்டத்தில் அப்படின்னா அந்த உயர்பரிமான அறிவை அடைவதற்கு மனம் வந்து தூய்மையாக்கப்பட வேண்டும். அதற்கு மனம் வந்து சுத்தமான சிந்தனைகளை உருவாக்குவதற்கான விசார மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த விசாரம் என்ன? உங்கள் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விசய சுகங்களில் நீங்கள் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கண்டுபிடித்து அவைகளை களைய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய மனமானது அறிவு பக்கம் திரும்பும். ஆனால் இந்த விசாரணத்தை மேற்கொள்கின்ற விசாரணை முறையை நீங்கள் அறியாமல் வேறு விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு பல்வேறு தியானங்களையோ யோகங்களையோ புரிந்து கொண்டிருப்பதினால் நீங்கள் சாதித்து விட முடியாது. அப்போ இங்கே அறிவு பக்கம் மனம் திரும்ப வேண்டுமானால் அதற்கான அத்தியாத்ம ஞானத்தை மனதுக்கு கொடுக்கே ஆக வேண்டும், புத்திக்கு புரிய வைக்க வேண்டும். அப்போ அந்த சுத்த சிந்தனை இருக்கலையா, அவ்வாறு புரிந்து கொண்ட மனமானது தூய அறிவாக பிரகாசிக்கின்ற நிலையில அங்கே ஒரு அகண்ட ஒளி அனுபவம் உண்டாகும். அந்த தூய அறிவு ஒளி தான் பிந்து. அப்போ அந்த அனுபவம் எந்த நிலையில எல்லாமற்றையும் அறியும் அறிவாக இருக்கு, துரிய நிலையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்து கொண்டு அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கின்ற நிலையிலே அங்கு அனுபவிப்பவன் கிடையாது, அது மனம் கரைந்த நிலை. அந்த இடத்துல மனமே இல்லை, அந்த அறிவு தான் இருக்கு. ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றுக்கும் சாட்சி. சாட்சின்னா நீங்க அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் பலமுறை விளக்கம் கொடுத்துருக்கிறேன். ஒரு வெள்ளை திரை தான், அந்த வெள்ளை திரையின் மீது எல்லாமே ஓடும், ஆனா அந்த வெள்ளை திரை அதனால் பாதிக்காது, அப்படி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்க நான் இருக்கிறேன், நான் வெள்ளைத்திரை போன்று இருக்கிறேன், நானோ தூய அறிவு. என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் மீது ஏகப்பட்ட விவகாரங்கள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இவைகளால் பாதிக்கப்படாத நான் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நிலையில் மனம் கிடையாது, அது தூய அறிவு நிலை, அது துரிய நிலை என்று நீங்கள் உணர்வதுதான் பாடத்துக்குரிய இத்தனை அம்சங்கள். அப்ப அங்கிருந்து அந்த ஆழ்ந்த அறிவு தன்னை அனுபவிப்பது என்ற நிலையையும் கடந்த ஒரு நிலை இருக்குது இல்லையா, அதுதான் துரிய அதீதம். அப்ப அந்த நிலையில் வாழுகின்ற சித்தர்கள் எல்லாம் யாரு, வாழ்ந்தவர்கள் எல்லாம் யார்? திருமூலரே சொல்றார், அன்பே சிவம் என ஆறறிவானால் அன்பில் விளைந்தது ஆனந்த மூலம். அப்ப திருமூலர் வந்து துரிய அதீதத்தில் இருந்தபோது அவர் எழுதிய திருமந்திரம் தன் வழியாக எழுந்த பரசிவத்தின் சொற்கள் என்று நாம் இதை பார்க்கிறோம். இப்ப நம்ம துரிய அதீத நிலைக்கு போயிட்டா நம்மளால இந்த உலகத்துல விவகாரம் பண்ண முடியாதான்னா, விவகாரம் பண்ண முடியாம எப்படிங்க திருமூலர் திருமந்திரத்தை கொடுப்பாரு? விவகாரம் பண்ண முடியாம திருவள்ளுவர் எப்படிங்க திருக்குறள் கொடுப்பாரு? விவகாரம் பண்ண முடியாம மணிக்க வாசக பெருமான் எப்படி வந்து திருவாசகத்தை கொடுப்பாரு? அப்ப இங்க மணிவாசகத்தினுடைய திருவாசகம், திருமலருடைய திருமந்திரம், திருவள்ளுவருடைய திருக்குறள், இது மாதிரி எண்ணற்ற மகான்களினுடைய அத்தனை அற்புதமான பொக்கிசங்களும் வெளிப்பாடுகளும் எங்கு நிகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரிய நிலையில் இருந்து துரிய அதீதத்துக்கு வரும் பொழுது மட்டும்தான் அதெல்லாம் அந்த பரசிவத்தின் சொற்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பரமனின் வெளிப்பாடு, அது வெளிப்பாடுவதற்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனமும் அப்படிங்கிறத மகான்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் ஞானிகள், அவர்கள் யோகிகள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இதைதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அனுபவம் வந்து எப்படின்னா, நம்ம துரியம் அந்த இடம் அப்படி சொல்லும் போது அங்க மனம் வந்து அமைதியாகிறது, அந்த சுத்த அறிவு நிலையை உணர்கிறது, நான் என்ற தன்னிலையில எல்லாவற்றையும் சாட்சியாக பார்க்கிறது. ஆனா அந்த துரிய அதீத நிலையில அங்க செயலும் இல்லை, பேச்சும் இல்லை, அங்க எதுவுமே இயங்காது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இயங்காதுதான். ஆனா அந்த பிரம்மம் என்ற ஒரு சக்தி வந்து பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சிவம் ஆயிட்டா அங்க ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினைச்சா அது சிவமா இருக்காது, அப்புறம் சவம் ஆயிடும். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சிவமா ஆயிட்ட பிறகு நம்மளால எதுவுமே நடக்காது, எதுவும் நடக்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஜடப்பொருள் மாதிரி, ஒரு கல்லு மாதிரி, மண்ணு மாதிரி உட்காந்துருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அத சிவம்னு எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு சவம்னு தான் பேரு. சவம் தான் அப்படி கிடக்கும், போட்டது போட்ட மாதிரி கிடக்கும், கல்லு போட்டது போட்ட மாதிரி கிடக்கும், மண்ணு போட்டது போட்ட மாதிரி கிடக்கும். அப்ப ஜடப்பொருள் தன்மையில போய் சிவத்தை நம்ம சேர்த்த முடியுமா? அப்படி சேர்த்த முடியாது. அதனால இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இயக்கம் எல்லாம் தன்னுடைய அதிஷ்டானத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிலை துரிய அதீத நிலை. அங்க செயல், பேச்சு, உயிர் என்று எல்லாம் தானாக இயங்கி கொண்டிருக்கோம், தனக்குள்ள இயங்கி கொண்டிருக்கோம். அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிலை தான் இங்க துரியம் என்ற அடுத்த பரிமாணத்துக்குள்ள வந்து அதை வெளிப்படுத்தி சாட்சியா பாக்குது. ஆனா அந்த பார்க்கின்ற நிலைக்கும் கீழே வரும்போது மனமாக மாறுது. அந்த மனதுல மூன்று அவஸ்தைகள் நடக்குது, அது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்ற மூன்று நிகழ்வுகளும் அங்க நிகழ்கிறது. அப்ப அந்த நிலையிலே அவன் சிரிக்கும் போது அங்க பரமன் சிரிக்கின்றான், அவன் பேசும்போது அங்கு பரமன் பேசுகின்றான், அவன் நடக்கும் போது அங்கு பரமன் நடக்கின்றான். அதுதான் சிவோகம், அகம் சிவம், சிவோகம் என்று இங்க உபநிஷதங்களும் மகான்களும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த துரியாதீத நிலையை நோக்கி நம்ம நடக்க வேண்டும் என்றால் அங்க என்ன நம்ம செய்யணும்? இப்ப நம்ம வந்து துரிய அதீத நிலைக்கு நாம் அனுபவம் ஆக வேண்டும் என்றால் அதற்கான அனுபவ வழி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப தினசரி அனுபவ வழி, ஒரு நாள் பண்ற அனுபவம் கிடையாது, தினசரி அனுபவ வழி என்ன அப்படின்னா, நான் தியானம் செய்கின்றேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காடுறீங்க பாருங்க, அது வந்து உங்களுடைய அகங்காரத்தின் அடிப்படை அம்சம். நான் ஏதோ தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணுதுன்னா, தன்னை தியானிப்பவனாகவும் தனக்கு வேறாக தியானிக்கப்படும் பொருள் ஒன்று இருப்பதாகவும் நினைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுவது ஒரு அஞ்ஞானம், ஒரு அறியாமை. அதை வந்து இங்க துறக்க வேண்டும். இது முடிஞ்சால்தான் நீங்க துரியாதீதத்துக்கு வர முடியும். நீங்க தியானம் செய்து கொண்டிருக்க வரைக்கும் துரியாதீதத்துக்கு வர முடியாது. நான் சொல்ற தியானம் வந்து நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரை தியானமே கிடையாது, வெளியே பண்றவங்க தியானம். இப்ப நம்ம தத்தகுரு பரம்பரை தியானம்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, 24/7 நீங்க வாழும் போதே நீங்க வாழ்க்கையே தியானம், அதுதான் உண்மையான தியானம். தனியான ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எனக்கு இவர் ஒரு இந்த மாதிரி ஒரு தியானம் கொடுத்தாருங்க, ஒளியை பார்க்குற தியானம் ஒன்று கொடுத்தாருங்க, நான் உட்காந்து ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் கண்ணாடி தியானம் கொடுத்தாருங்க, நான் உட்காந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி இப்படி சொல்றேன் நான், அதாவது எனக்கு நிறைய தியானங்கள் எல்லாம் தெரியாது, நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, ஆனா ஒன்று ரெண்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கண்ணாடி தியானம் ஒன்று இருக்காமா, விளக்கு தியானம் ஒன்று இருக்காமா, இந்த மாதிரி தியானங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி தியானங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் வள்ளலார் வழியில வர்றவங்களும் செய்யறாங்க, வேற வழியில வர்றவங்களும் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தர் காப்பி அடிச்சு ஒரு கூட்டம் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பேச வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரி ஒரு தியான நிலையில நீங்க இருந்து கொண்டு தியானிப்பவனாக இருந்து கொண்டு தியானிக்கப்படும் பொருளாக இன்னொன்று உங்களுக்கு முன்னாடி இருந்து கொண்டிருந்தாலே நீங்க வந்து இன்னும் மறையிலன்னு அர்த்தம், கரையிலன்னு அர்த்தம். ஏன்னா தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தான் இருக்கு, அங்க தியானம் இல்லை. எப்போ தியானம் வரும் தெரியுமா? 24/7 ஆல்வேஸ் எல்லாமே என்னுடைய இருப்புனால இருக்குது அப்படின்னா அங்க தியானிப்பவனும் இல்லை, தியானிக்கப்படும் பொருளும் இல்லை, அங்கு தியானம் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அதுதான் இங்க உண்மையான விழிப்புணர்வு, விழிப்பு நிலை அப்படிங்கிறத துரிய நிலை. அது அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. அங்கு எந்த செயலும் இல்லை, அங்கு செயல் செய்பவனையும் பார்க்கிறது அவ்வளவுதான். அங்கு செயல் செய்பவனை பார்க்கின்ற சாட்சியாக இருந்தாலும் தான் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அப்ப சம்பந்தப்படாமல் நீங்க மற்றவன் தியானம் பண்றதை பார்க்கலாம், நீங்க தியானம் பண்ணக்கூடாது. மற்றவன் கொலை பண்றதை பார்க்கலாம், நீங்க கொலை பண்ணக்கூடாது. சாட்சினா என்ன? கொலை நடக்கின்ற ஒரு இடத்துல அந்த கொலையை பார்க்கறவன் தான் சாட்சி. கொலை செய்பவனை எப்படி சாட்சின்னு சொல்லணும், சொல்ல முடியுமா? நடைமுறையில் நான் பேசிட்டு இருக்கேன். நடைமுறையில் நான் எப்படி பேசுறேன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அங்க ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை ஒருத்தர் செய்யறான், ஒருத்தர் கொலைப்பட்டு சாகிறான். அப்ப அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவனை சாட்சின்னு சொல்லுவோமா, கொலை செய்பவனை சாட்சின்னு சொல்லுவோமா? நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவனை தான் சாட்சின்னு சொல்லணும். கொலை செய்தவனை எப்படி நீங்க சாட்சின்னு சொல்ல முடியும்? இது புரியுதில்ல. இது மாதிரி தியானிக்கின்றவன் ஒருத்தன் இருக்கின்றான், தியானிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கின்றது என்று செய்தால் அங்கு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் செயல் செய்பவன் சாட்சியாக முடியாது. செயல் செய்யாமல் அந்த செயலை வேடிக்கை பார்ப்பவன் சாட்சியாகின்றான். அப்ப நீங்க துரிய நிலையில் நின்று நீங்கள் இந்த உலகத்தை வேடிக்கை தான் பார்க்க வேண்டுமே தவிர அங்கு நீங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நீங்கள் சும்மா வேடிக்கை பாருங்க, சும்மா இரு சொல்லற, இதான் சொல்லுது சாஸ்திரம். சும்மா தேவையில்லாம விசேஷங்களை பேசாத, சொல்லாரு அப்படின்னு சொல்றதே அதுதான் சொல்ல வருது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இந்த உண்மை நிலை. அப்ப சாட்சி இல்லா நிலைங்கிறது அடுத்தது துரிய அதீத நிலை. அந்த துரிய அதீதம் என்பது அனுபவத்தின் முடிவு அல்ல, அனுபவமற்ற அறிவின் தன் வெளிப்பாடு. அங்கு வந்து துரிய அதீதம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அனுபவமற்ற அறிவின் சுயம் அது. அங்கு பிரபஞ்சோபசமம் நடக்குது, நிஷ்பிரபஞ்ச சித்தம் அந்த இடத்துல உண்டாயிடுது. அங்கு பிரபஞ்சம் இல்லை. அப்போ அந்த பிரபஞ்சத்தில் உண்டாகி அதிலே நின்று அதிலேயே எல்லாம் கரைந்து விடுகின்ற நிலை, அது சாட்சி இல்லா சாட்சி. அவருக்கு வெளி உள் வேறுபாடுகள் கிடையாது. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வந்து யாருதுன்னா, துரிய அதீத நிலையை அட்டைன் பண்ண முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிமார்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றி சொல்றேன். அந்த ரிஷிகளுக்கு உள்ளும் வெளியும் கிடையாது, அவர்கள் எதையும் பார்க்கவில்லை, ஆனால் அனைத்தும் அவர்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய இருப்பே அவர்கள் தான், அதனுடைய பார்வையே அவர்கள் தான் அப்படிங்கிற நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இதை வந்து அழகா ஒரு பாடல் இருக்குல்ல, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானென தன்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த பாடல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்க இவ்வளோ பெரிய பாடல்ல இவ்வளோ பெரிய விளக்கத்தை வந்து மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மையே தான் அவங்க சொல்றாங்க. வானாகி நானே இருக்கிறேன், மண்ணாய் இருக்கிறேன், வழியாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன், ஊனாய் இருக்கிறேன், உயிராய் இருக்கிறேன், உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு விப்பானே என்றா சொல்றாரு. அப்ப வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனேன்ட்டார். அப்ப இப்படி எல்லாமே வானாகி வானாகின்னு அவர் சொல்ற அந்த பாயிண்ட நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வானாகின்னு ஆரம்பிக்கிறாரு, கடைசியா வானாகின்னு முடிக்கிறாரு. அந்த பாடல்ல ஆழ்ந்த பொருளை நல்லா கவனிச்சனும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உயிராகி ஊனாகின்னு இப்படியே பாடிக்கிட்டு வர்றவரு கடைசியா வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனேன்னு முடிச்சுட்டார். அப்ப இப்படி ஒரு டுவாலிட்டியில பாடுற மாதிரி தெரிஞ்சாலும், இருமைகள்ல ஏதோ இறைவனை புகழ்வது போல தெரிஞ்சாலும், தானே அந்த வெளி, தானே அந்த வானம், தானே அந்த விண் என்று சொல்கிறார், ஆகாயம் என்று சொல்கிறார், வெட்ட வெளி என்று சொல்கிறார் என்று நீங்க இங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப உண்மையா உங்களுடைய யதார்த்தம் என்ன, உங்களுடைய சுயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று அடைய போறேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்றையோட ஏற கட்டிட்டு, இன்றையிலிருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்க அந்த வானம் வெளி வெட்ட வெளி வானாகி நின்றிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த வெளியாக இருக்கின்றீர்கள். அப்ப அந்த வெளிக்கு எங்கேயாவது அசைவு இருக்குமா? வெட்ட வெளி அப்படிங்கிறது எங்கு தொடங்குது, எங்கு முடியுது, எவ்வளவு படர்ந்து இருக்குது? அந்த வெளிக்கு வேறாக இன்னொரு இடம் இருக்க முடியுமா? அப்படி இடம் இருந்தால்தான் அந்த வெளி கொஞ்சம் நகர முடியும். இப்போ நாம் வந்து இப்போ ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் நகர்ந்து உட்காரலாம்னு பெஞ்சில் இடம் இருக்கு, நான் கொஞ்சம் நகர்ந்து பக்கத்தில் உட்காரலாம். ஆனால் வெளிங்கிற இடத்துல எல்லாமே வெளிதான், அதுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை, வெளிக்கு வெளியே ஒன்றுமே இல்லை, வெளி மட்டுமே இருக்கிறதுன்ற நிலையில அது நகரவே முடியாது, அது அசையவே முடியாது, அது எதிலும் சம்பந்தப்படவே முடியாதுங்கிற நிலையில் அது இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல வெளியே எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது அசையாத பொருள்ன்றதான சொல்ல முடியும், அது அசையவே அசையாது. அதனால தான் அதை வந்து சிவம் என்று சொல்லுவோம். நம்ம சிவம் என்று சொல்ற அந்த வெளி இருக்கு இல்லையா, வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளி தானுங்க அறிவு. அது சத்தா இருக்கு, அந்த வெட்ட வெளி என்ன பண்ணுதுன்னா சத்து என்ற இருப்பாக இருக்கிறது. அந்த இருப்பு சும்மா டம்மியா இல்லை, அந்த இருப்பு ஒரு ஜடப்பொருளா இல்லை. ஆகாயம் என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாததுனால அது பயனற்ற ஒரு ஜடப்பொருள் என்பது போல நினைத்து கொள்ள கூடாது. ஏனென்றால் அந்த ஆகாயம் என்பது தூய அறிவாக இருக்கிறது, அந்த அறிவு ஒளியின் பிரகாசத்தினால் இங்கு எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப அந்த அறிவு ஒளியின் இருப்பினாலேயே இங்கு எல்லாம் இருக்கின்றது. அந்த அறிவு ஒளியாகிய அந்த அறிவு, அந்த இருப்பு தான் இங்கு இறைவன், அதுதான் இங்கு பிரம்மம், அதுவே நான். ஏனென்றால் நான் எங்க இருக்கிறேன், வெட்ட வெளியிலேயே தான் இருக்கிறேன், நான் வெட்ட வெளிக்கு வெளியே போக முடியாது. நீங்க பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தனியா தானே மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் இந்த பூமி எங்க இருக்கு, ஸ்பேஸ்ல தானே மிதக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்பேஸை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது நீங்க. அப்ப ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற நீங்க ஸ்பேஸ்லேயே தான் இருக்கிறீங்க, ஸ்பேஸே தான் நீங்க. ஆனா அந்த ஸ்பேஸே தன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணி தன்னையே தான் இயக்குவதற்கான ஒரு இயக்கத்துக்குள்ள உண்டு பண்ற ஊடகம் தான் இந்த உடலும் மனசும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் என்று நம்ம உங்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா இந்த 14 மணி நேர வகுப்புகள்ல உங்களுக்கு அதை தான் புரிய வச்சோம். அப்ப இங்க என்னன்னா, அசையாத ஒரு கண்ணாடியில அசைவது போல தெரிவதெல்லாம் மனதின் சஞ்சலம். அந்த கண்ணாடி தான் இங்கு மனசு, அந்த கண்ணாடி தான் ஊடகம். அந்த அசைவு எப்படி நிகழ்கிறது? கண்ணாடி அசையாத கண்ணாடியில எப்படிங்க அசைவு நிகழும்? அசைவு நிகழ்வதற்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, அந்த கண்ணாடியினுடைய தெளிந்த தன்மையை பொறுத்து. அந்த கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருந்தாலோ, பாதரசம் போயிருந்தாலோ, அலைகள் உண்டாகி இருந்தாலோ உங்களுடைய முகம் அலைகளையா இழிச்சுக்கிட்டு போகும், நெளிஞ்சுக்கிட்டு போகும். அப்போ உங்க முகம் நெளிகிறது அப்படின்னா அந்த நெளிகிற விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறது? அசைவுன்னு பாக்குறதா, அசைவில்லைன்னு பாக்குறதா? அசைவுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நல்லா அழகா ஷேப்பா இருக்கிற என்னுடைய முகம் அதுல போய் பார்க்கும்போது வளைஞ்சி அப்படியே அலைஞ்சி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ அசைஞ்சா தானே, அதை மாடிஃபை பண்ணா, சேஞ்ச் பண்ணாதான் அப்படி மாறும். அப்ப அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கிறது? கண்ணாடியில் இருக்கிற குறைபாடு. அது மாதிரி இங்க அறிவு நடத்திலிருந்து வெளிப்பட்ட பிரதிபிம்பமாகிய மனசுல மனதின் குறைபாட்டினால இங்க அசைவெல்லாம் தெரியுது அப்படிங்கறது இங்க சொல்றாங்க மகான்கள். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இங்க பயணம் பண்ணணும். இதை வந்து வானாகி மண்ணாகின்னு பாடின மகானை போல திருமூலர் சொல்றார், அறிவே ஞானாகி அருளே அயனாகி உருவே இல்லாத ஓர் உருவம் ஆனேன் அப்படின்னு திருமந்திரம். உருவமே இல்லாத ஒரு உருவம், அதுதான் திருவுருவம், அதுதான் இறை உருவம், அதுதான் பிரம்மம், அது நிர்குணஸ்வரூபம் என்பதை இங்க திருமந்திரமும் சொல்லுது. அப்ப இங்க செயல் நிகழும் செய்பவர் இல்லாத நிலை. ஒருவன் பேசுவான், நடப்பான், சாப்பிடுவான், எழுதுவான், ஆனால் நான் செய்கின்றேன் என்ற எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பான். அவன் யார்? அவனே ஞானி, அவனே யோகி, அவனே பிரம்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. இதுல வந்து நிறைய மகான்கள் நமக்கு பல வகைகள்ல புரிய வச்சுக்கிட்டே தான் வராங்க. அதாவது செய்பவர் இல்லாத போது செயல்கள் தன்னிச்சையாக நிகழ்கிறது என்று இங்க மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிஷிகள் எல்லாம் இதை அழகா புரிய வச்சிடறாங்க. செய்பவர் இல்லாத போது செயலே தன்னிச்சையாக நிகழ்கிறது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு நீங்க செய்பவனா மாறிட்டீங்கன்னா அது செயலாக மாறி உங்களுக்கு அதுக்கான விளைவுகளை கொடுத்துரும், கர்ம விளைவுகளை கொடுத்துரும், அது அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா செய்பவன் இல்லாத போது, இங்க நான் எதையும் செய்யல, நான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றேங்கிற நிலையில நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்க மூலமா நிறைய செயல்கள் நடக்குங்க. ஆனா அந்த செயல்கள் எல்லாம் எப்படி நடக்கும்னா தன்னிச்சையாக, தன்னிச்சையாக நிகழ்கிறது. அப்ப இங்க செய்பவர் இல்லாத போது செயலே தன்னிச்சையாக நிகழ்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து விட்டான்னு வைங்களேன், அப்படிப்பட்டவனுடைய வார்த்தை தான் இங்க சத்தியநாதம் என்று நம்முடைய நவநாத சித்தர்கள் சொல்கிறார்கள். சத்தியநாதம், அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்கள் பேசுகின்ற வார்த்தை எல்லாம் சத்தியம் உண்மையை மட்டும் பேசுவார்கள். அந்த உண்மைனா என்னங்க? உண்மைனா நான் வந்து பொய் பேசாம இருக்கணுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. சத்தியம் என்றால் பிரம்மம், பிரம்மம் சத்தியம். அவர்கள் பிரம்மத்தை மட்டும் பேசுவார்கள், பிரம்மத்தை மட்டுமே பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த நிலையில் வரும்போது அவர்களுடைய ஒவ்வொரு சொற்களும் அந்த நாத பிரம்மத்தின் வெளிப்பாடு, அந்த நாத பிரம்மத்தின் வெளிப்பாடு. அதனால்தான் ரிஷிகள் எழுதிய நூல்களை எல்லாம் நாம் வந்து மனிதன் எழுதிய நூல் என்று சொல்வது கிடையாது. ஏனென்றால் அது இறைவன் வெளிப்படுத்திய நூல்கள். அப்படிதான் நம்ம பார்க்குறோம் வேதத்தையும், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். வேதம் வந்து அபவரு செய்யம் என்று ஏன் சொல்கிறோம்? வேதத்துக்கு வந்து எப்போ வெளிப்பட்டது, அது யாரால் எழுதப்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? வேத மந்திரங்களை அது அபவரு செய்யம். ஏன் அப்படின்னா அது ரிஷிகளுடைய வார்த்தையாக இருந்தாலும் அந்த ரிஷிகளை ஊடகமாக கொண்டு இறைவன் வெளிப்படுத்தியிருக்கிறான். ஏனென்றால் இறைவனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வரமாட்டான். தெய்வம் மானுச ரூபே. கடவுள் எப்பவும் தன்னை ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஒரு ஊடகத்தை தேடுவான். அவ்வாறு அவன் தேடுகின்ற ஊடகம் உயர்பரிமாண ஊடகமாக இருந்தால் அதில் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே பரிணாம வளர்ச்சியை உண்டாக்கி அதில் படிப்படியாக பிறவிகளை கொண்டு வந்தான். அப்ப அந்த பிறவிகளை கொடுத்து அதிலே உயர்பரிமாண அறிவை உண்டாக்கக்கூடிய மனித உடலை படைத்த பிறகுதான் இங்கு இறைவன் தன்னை முழுமையாகவே பயன்படுத்த தொடங்கினான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்த தொடங்கினான் அப்படின்னா வேதங்கள் வெளிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதம் வந்து யாருடைய மூலமா வெளிப்பட்டு இருக்கும்? ரிஷிகள் மூலமா தான் வெளிப்பட்டிருக்க முடியும். ஒரு கழுதையோ ஒரு மாடோ ஒரு ஆடோ வேதத்தை கொடுக்க முடியாது. அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளில எவ்வளவோ பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி எப்பொழுது ஒரு மனிதனாக வந்து மனிதனும் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலங்கள் கடந்து அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா மனித பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டா மட்டும் மனிதனாகி விட முடியாது. ஏன்னா மனிதனும் மிருகம் போலவே வாழ்ந்தான் என்றுதான் நம்முடைய பழைய ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் எல்லாம் சொல்லுது இல்லையா. பாரம்பரியமா நம்ம பழைய வரலாற்றுகளை பார்த்தோம்னா மனிதன் வந்து காட்டு பாசைகள் மாதிரி மிருகங்களை வேட்டையாடி தின்றான், நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வாழ்ந்தான் என்று நம்ம வரலாற்றுல நம்மளுடைய சிவிலைசேஷன் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி வாழ்ந்த மனிதன் இதை கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல, அவனிலும் பரிணாமம் அடைய வேண்டும். மனிதனும் பரிணாமம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த பரிணாமம் என்பது மனித உடல் கிடைத்து விட்டால் மட்டும் போதாது, அந்த பரிணாமத்திலே பகுத்தறிவு வேலை செய்தால் மட்டும் போதாது, அந்த வேலை செய்கின்ற நிலையிலே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்னை உணர வேண்டும் என்ற தாகமும் இருக்கின்றவன் தான் அந்த தலையாய நிலையை அடைகின்றான். அப்படி நீங்க அப்படியே பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அப்ப நம்ம ஆன்சியன்ட் சிவிலைசேஷன்ல காட்டு மிராண்டிகள் எல்லாம் காணாம போயிட்டாங்க, இப்ப நம்ம எல்லாம் மாடர்ன் சிவிலைசேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறான கான்செப்ட். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் காட்டு மிராண்டிகள் நம்ம இடத்துல வாழ்கிறார்கள், நம்முடைய சென்னையில் இருக்கிறார்கள், கோயம்புத்தூர்ல இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மனிதன் மாதிரி நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால. இங்க எப்படின்னா சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டதுனால நீங்க அம்மனத்தோடு வர முடியாது, அப்படியே மனுஷனை கடிச்சு சாப்பிட முடியாது. அப்ப அதனால அவன் என்ன பண்ணுவானா, மனிதன் தோற்றத்தில் இருப்பான், மனிதன் மாதிரி இருக்கிறவாறு காட்டிக்குவான், ஆனா அவனுடைய மனமும் குணமும் மிருகத்தின் தன்மையில் இருப்பதை சந்தித்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம் அந்த மாதிரி மனிதர்களை, நீங்க நடைமுறையில சந்திச்சிருக்கலாம். அவன் மனுஷனே கிடையாது, ஆனா அவன் காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான், ஆனா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா நம்ம மாடர்ன் சிவிலைசேஷனுக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால மனிதன் நாகரிகம் அடைந்து விட்டான்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க பரிணாம வளர்ச்சியை நீங்க எப்படி தவறா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் அப்படியே பாம்பாய் ஆய் மனிதன் ஆயிட்டான், அவ்வளவுதான் அப்ப அவன் அப்டேட் ஆயிட்டான் அப்படின்னா, அப்ப புல்லெல்லாம் இல்லாம போயிடுச்சுங்க, கல்லெல்லாம் இல்லாம போயிடுச்சுங்க, பறவையெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்பவும் நம்ம பறவையை பாக்குறோம், இப்பயும் மிருகத்தை பாக்குறோம், எல்லாமே பாக்குறோமே. அப்ப காட்டு மிராண்டிகளை நம்ம பாக்குறோம், ஆனா நமக்கு அனுபவப்படலாம், ஒரு சிலருக்கு அனுபவப்படலாம், ஒரு சிலருக்கு அனுபவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் கொடூரமானவர்கள், கொலை செய்பவர்கள் எல்லாம் யாருங்க பின்ன? மனிதர்களை ஈவிரக்கம் இல்லாம கொல்றவன், கொள்ளை அடிப்பவன், அயோக்கியத்தனம் பண்றவன்லாம் யாரு? காட்டு மிராண்டிகள் தான் அவங்கெல்லாம். ஆனா அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்மள மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ட்ரெஸ் போடாம வித்த விட்டா போக முடியாது, அதனால சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டு வாழ்வாங்க. ஆனால் அவர்கள் உள்ளத்தால் உயரவே கிடையாது. ஏன்னா பரிணாமம் என்பது உடல் மட்டும் அல்ல, உள்ளத்திலும் இருக்கிறது. நான் கடந்த முறை இந்த 14 மணி நேரத்துல நான் சொல்லிட்டேன் தெளிவா, என்ன சொல்லி வச்சிருக்கேன், அந்த டிரான்ஸ்பர்மேஷன் மெத்தட் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனசும் மாறிட்டே வரணும், உடலும் மாறிட்டே வரணும். அப்படி ரெண்டும் மாறி வரும்போது நம்ம மனிதன் தோற்றத்துல அவன் ஆறாம் அறிவு அடைந்து விட்டான் என்று பார்த்தாலும், எல்லா மனிதர்களும் ஆறாம் அறிவு அடைந்து விட்டார்களானா? ஆறாம் அறிவுங்கிறத நீங்க எதை சொல்றீங்கன்னு கேளுங்களேன். பகுத்தறிவு தானே ஆறாம் அறிவுன்னு சொல்றான். மற்றபடி பகுத்தறிவு இல்லாத ஆறாம் அறிவு மிருகத்துக்கு இல்லையா? மிருகத்துக்கு அறிவு இருக்கு. சிட்டுனா உட்காருது, ஸ்டாண்டர்டா எழுந்திருக்குது. அப்ப அதுக்கு அறிவு இல்லைன்னா செய்ய முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் கவனிச்சு பார்த்தா எல்லாற்றுக்கும் அதுக்கும் மிருகம் வரைக்கும் மனசு இருக்கு. அப்ப ஆறு அறிவு அதுக்கும் இருக்கு. உண்மையிலேயே ஐந்து அறிவு மிருகங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏன் நம்ம அந்த மிருகத்துக்கு ஆறாம் அறிவுன்னு அதை கட்டாயமா சொல்றது இல்லை அப்படின்னா, நன்மை தீமைகளை பகுத்தறிய தெரியாததுனால தானே நம்ம அப்படி சொல்றோம் மிருகம்க்கு. அது மாதிரி மனிதன்லையும் நீங்க ஆறாம் அறிவு எல்லா மனிதர்களும் படைத்து விட்டார்களானா இல்லை என்று சொல்கிறேன். மனித உடலில் மிருகங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு உடலில் மாறி இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் மாறவில்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைப்பாடு உள்ளவர்களை எப்படி நீங்க மனிதன் என்று சொல்ல முடியாத போது அவன் எப்படி மகானா மாறுவான்? பாசிபிள் இல்லை. அதனாலதான் இந்த 14 மணி நேர பாடத்துல 10 நிமிஷம் கூட கேட்க முடியாதவர்கள்லாம் நீங்க யாருடைய கணக்குல கொண்டு போய் போடணும்? பகுத்தறிவற்ற மிருக நிலையில் இருக்கின்றவர்களோட கொண்டு போய் போட்டுடணும். ஏன்னா அவங்கெல்லாம் மிருகத்துக்கிட்ட போய் நீங்க கிளாஸ் எடுத்தா கேட்குமா? அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. அது மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் வாழ்றாங்க. அவர்கள் எல்லாம் மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகங்கள் என்று நம்ம வெளிப்படையா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல அதை சொல்லிட்டு, இப்ப இந்த நிலையில் வருகின்ற இந்த பாடங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சு புரிஞ்சு அப்படியே அப்டேட் ஆகும்போது இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். செய்பவன் இல்லாத போது கூட அந்த செயல் தன்னிச்சையாக நிகழுது அப்படின்னா அது ரிஷிகள் இடத்துல ஞானிகள் இடத்துல அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் செய்யல. அவர்கள் அந்த உடலுக்கும் மனதுக்கும் வெளியே இருந்து அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நீங்க பார்க்கணுமே தவிர, ஏதோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நீங்க புரிந்து கொள்ள கூடாது என்று நான் இங்க சொல்றேன். அப்ப அந்த நிலையில தான் நீங்க அவர்களை பார்க்கணுமே தவிர, ஏதோ அவர்களே செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு தவறாக அவர்களை அணுகிவிடக்கூடாது என்பதற்காக அதை நீங்க புரிய வைக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவர்களுடைய வெளிப்பாடுன்னு நீங்க பார்க்க கூடாது, அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடு. அப்படித்தான் இங்க எல்லா மகான்களும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர, அது அவர்கள் வெளிப்படுத்துவதாக நாம் நினைத்து கொண்டிருப்பது நம்முடைய இன்னொரு வகையான அஞ்ஞானம் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கும்போது இந்த சாமியார் இந்த விஷயத்த சொன்னாருன்னு அவர் பேரை போட்டுக்கிறதும், அந்த சாமியார் அப்படி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு அவரை பேரை போட்டுக்கிறதும், அது நம்முடைய அஞ்ஞானம் தான் காரணம். அல்லது அந்த சாமியார் அப்படி தானே வெளிப்படுத்திக்க விரும்புகிறார் அப்படின்னாலும் உண்மையான அவருடைய விஷயமாக அது இருக்காது. வேறுடைய விஷயத்தை எடுத்து தன்னுடைய பெயரை போட்டுக்க விரும்புவதாக இருக்கலாம் என சொல்லலாம். ஏன்னா உண்மையை தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறவர்களுக்கு அங்கு பெயரும் இல்லை உருவம் இல்லை, அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரி ஞானிகளுக்கு உள்ளும் இல்லை புறமும் இல்லை, ஏன்னா எல்லாம் ஒன்றே. அப்ப அவன் உலகை வேறுபட்டதாக பார்க்கவே இல்லை. பிறருடைய துன்பம் அவனை பாதிப்பதும் இல்லை. மற்றவர்களுக்கு போல பிரபஞ்சம் அவனை துன்புறுத்துவதும் இல்லை. அவன் தன்னுடைய உடலை விட்டு பிறருக்குள் ஆழ்ந்து தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தி கொண்டவனாக இருக்கின்றான். அவனைத்தான் ஜீவன் முக்தன் என்று நம்ம பார்க்கிறோம். இதை வந்து அகத்தியர் சொல்றாரு, அறிவே ஆனவன் உயிரே ஆனவன் பிறர் எல்லாம் தன்னெஞ்சில் ஓடுவார் என்று அகத்தியருடைய நூல்ல அருமையான இந்த வரி இருக்கு. அறிவாக மாறியவனோ உயிராக மாறியவனோ பிறர் எல்லாம் தன்னெஞ்சில் ஓடுவார் அப்படின்னா என்ன, நான் இருக்கிறதுனால இங்க எல்லாம் இருக்கிறார்கள் என்று இதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஞானி அப்படிப்பட்ட மகானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அந்த அவருடைய மனம் அங்க கிடையாதுங்க. அவர் அந்த அறிவாக பிரகாசித்து கொண்டு அந்த பிரம்மத்தின் நாதமாகி விடுகிறார் என்றுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டும். அப்ப அவருக்கு என்று தனி மனம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துரிய அதீத நிலையில நம்ம ஜீவன் முக்தனா இருக்கிறோம், அந்த சுத்த சுயம்பிரகாச அறிவு ஒளியில நம்ம கரைந்து விட்டோம். அப்போ கரைந்து விட்ட நிலையில அங்க மனம் கிடையாது, நம்ம எல்லையற்ற சுயம்பிரகாச அறிவு ஒளி. அங்கு ஸ்பந்தம் இல்லா ஸ்பந்தம், அங்க எதையுமே நம்ம பற்றுவது கிடையாது. ஆனால் உலகத்தில் பற்றுவது போல தெரியும். ஏன்னா வெள்ளை திரையின் மீது ஓடிக்கொண்டிருக்கின்ற திரைப்படம் அந்த திரையின் மீது பற்றி கொண்டிருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அது பற்றி கொண்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை இல்லையா. படம் முடிஞ்சு ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆன உடனே அங்கே பிளைன் ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்போ பிளைன் ஸ்கிரீன் இருக்கிற இடத்துல இவ்வளோ நேரம் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்ததுங்களே, அங்கே படம் ஓடிக்கிட்டு இருந்தது, கொலை வந்த சீன் பார்த்தனே, அங்கே கும்பாபிஷேகம் வந்த சீன் பார்த்தனே அப்படின்னா அது தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற விளைவுகள் தானே தவிர அது உண்மை கிடையாது. அது மாதிரி இங்கே துரிய அதீத நிலையில் இருக்கின்ற ஞானிகளுக்கு இந்த உலகம் என்பது அவர்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அளவில் அவங்க இந்த உலகத்தை அணுகிறதுனால அவர்களுக்கு அது பாதிப்பை கொடுக்காது. அப்ப அந்த நிலையில அந்த மகான்களும் ஞானிகளும் தன்னை அந்த வெளியாகவே பார்க்கிறார்கள், வெட்ட வெளியாகவே இருக்கிறார்கள், அதிலே அவர்கள் நிலை பெற்று நிற்கிறார்கள். அதற்கு பெயர் தான் யோக நித்ரை, அதற்கு பெயர் தான் துரிய அதீதம் அப்படின்னு எங்க மகான்கள் பல பெயர்களை அழைக்கிறார்கள். அப்ப அங்க ஏக்கம் ஏவ அத்விதீயம், ஒன்றே பரம் என்று சாஸ்திரம் அந்த இடத்த அனுபவமா சொல்லுதுங்க. அதாவது துரிய அதீத நிலையில் இருக்கின்ற ஜீவன் முக்தனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, ஏக்கம் ஏவ அத்விதீயம், அதாவது அங்க இருமைகளே கிடையாது, நான் மட்டுமே இருக்கிறேன், நானே பரம், என்னுடைய இருப்பே எல்லாம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு நிலையில நின்று இந்த உலகத்தை பார்க்கின்ற நிலையில அங்க மனசே இல்லைங்க, அங்க அறிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க நம்ம உண்மையா மனம் என்பதை நீங்க ரொம்ப ஆராய்ந்து அப்படியே படிப்படியா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த மனசே தான் உங்களிடத்துல பிராணனா இருக்கு, அந்த மனசே தான் உங்களிடத்துல உயிரா இருக்கு, அந்த மனசே தான் உங்களிடத்துல உணர்வா இருக்கு, இப்படி எல்லாமே ஒன்றே தான். ஆனா அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையுது. அந்த பரிணாமம் என்பது நம்ம எப்படின்னா, ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறுகிறதுங்கிற அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படியெல்லாம் உதாரணம் கொடுப்பேன்னா, இப்ப நீர் இருக்கு, உங்களால் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது, அதை எடுத்து உங்களால கையாளக்கூடிய பொருளாக இருக்கிறது. ஆனால் அந்த நீரை நீங்கள் வெப்பப்படுத்தும் போது அது ஆவியாகி காற்றாக மாறிவிடுகிறது. அப்ப அது ஆவியாகி காற்றாக மாறிவிட்டா அது பார்க்கப்பட முடியாததாக மாறிவிடுகிறது, உங்களால் கையாளக்கூட முடியாத அளவுக்கு மாறிவிடுகிறது. அப்ப என்ன நடந்ததுங்க, நீரை நீராவியாக மாற்றுவதற்கு வெப்பம் என்ற ஒரு விஷயம் எப்படி தேவைப்பட்டதோ அது போல இங்கு நாம் நம்முடைய சுயத்தை உணர்வதற்கு இங்கு இந்த ஞானம் என்ற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அப்படிங்கறத இங்க நான் ஆழமா அறிவுறுத்த விரும்புறேன். ஏன்னா இந்த மனம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல நீங்க அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஞானம் இல்லாம நீங்க அப்டேட் ஆக முடியாது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்காவது படிநிலையில அந்த ஞானம் என்றால் என்ன, தன்னை தான் உணர்ந்து தன்மயமாகி தன்னுடைய சுரூபம் தன்னுடைய சுயம் தன்னுடைய சுய அறிவு அதுதான் ஞானம். ஞானம்னா ஏதோ அடையத்தக்கதல்ல, அதுவே நான் அப்படின்னு நம்மை நாம் உணர்வது, இதுதான் நம்முடைய வேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி என்று சொல்லிவிடுகிறது. அப்ப தத்துவமசி என்று அது சொல்வதை நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்று சொல்வதை எந்த நோக்கில் சொல்கிறது என்று இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா தத்துவமசி என்று சொல்வதை வந்து அது ஏதோ வெளிப்புற கடவுளை பார்த்து சொல்லல, இந்த சிவபெருமானை பார்த்து தத்துவமசி பார்ப்பா, அந்த சிவம் வந்து ஜடாமுடி வச்சுக்கிட்டு கையில ஒரு உடுக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருல்ல அவரு மாதிரி நீ அப்படின்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியாது. அது எப்படிங்க, அந்த ஜடா முடி வச்சுக்கிட்டு நான் கையில உடுக்க வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கும் போது உங்களால ஒத்துக்க முடியாது. தப்பா ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கையில ஒரு உத்ராட்சை மாலையோ ஒரு சூழாயத்தையோ ஜடா முடியை விட்டுக்குவீங்க. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு, ஒன்று ஒத்துக்கவே முடியாது, தவறாக ஒத்துக்கிட்டீங்கன்னா வேஷம் போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அப்படிப்பட்ட வெளிப்புற உருவத்தால் செய்யப்பட்ட கடவுளை நீ அந்த கடவுளாக இருக்கின்றா என்று இங்க பிரிசிகள் சொல்லவே இல்லை. அவர்கள் சொல்கின்ற தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னா, ஏக்கம் ஏவ அத்வதீயம், ஒன்றே பரம்பொருள் அவ்வளவுதான், அதுதான் நீ அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. சரி, அப்ப அந்த ஒன்றே பரம்பொருள்னா அந்த பரம்பொருள் எதுங்க, அது வெளி, அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த மனம்ங்கிற டாபிக்கை நம்ம எப்படி நிறைவு செய்யறோம் அப்படின்னா, இங்க இருப்பது வெட்ட வெளி அவ்வளவுதான், அந்த வெளியே தூய அறிவு, அந்த தூய அறிவு நிலையில் அங்கு மனம் இல்லை, அது மனதை உண்டாக்கினால் அது உலகமாக மாறிவிடுகிறது. அப்ப மனம் என்ற இந்த உலகம் அதனுடைய ஊடகம், அது தன்னைத்தானே பார்க்க விரும்புகின்ற ஒரு ஊடகம், அந்த ஊடகம் வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் நான். ஏன்னா நீங்க பிரபஞ்சம்னாலும் அப்பயும் உங்க மைண்ட் செட் எங்க போகுதுன்னா, ஓ அப்ப பெரிய கேலக்சி ஒண்ணு இருக்கு, அந்த கேலக்சி சுத்தி நிறைய கோள்கள் இருக்கு, அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பந்துல நான் ராமசாமி குப்புசாமி இருக்கிறேன், நான் வந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதே உங்களுடைய அஜ்ஞானம் தான், எவ்ரி திங் இக்னரன்ஸ் தான். ஏன்னா இங்க எல்லாமே கடந்து அந்த ராமசாமியா நீங்க இருந்தாலும் சரி குப்புசாமியா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இதை உணர்ந்து விட்டா இருப்பது நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறது, இதுதான் ஹைலைட்டட் பாயிண்ட். அப்ப நீங்க இவ்வளவு விஷயங்களை கடக்கணும், சூரியன் சந்திரன் கேலக்சி ஸ்பேஸ்ல இருந்த அத்தனை விஷயங்களும் நீங்க உலகம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னா ஏதோ அப்படி தனித்தனியா பார்த்துட்டு இருக்க வேண்டாம், விண்மீன்கள் சூரியன் சந்திரன் கோள்கள் அப்படி பார்க்காம இவ்வளவு படைப்புகள்ல பூமி என்ற ஒரு பந்துல மனிதன் என்ற என்னிடத்துல என்னால் என்னை அறிந்து கொள்ள முடியுமானால் வெட்ட வெளி தன்னை அறிகிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் கான்செப்ட், வெட்ட வெளி தன்னை அறிவதற்கான ஒரு கண்ணாடியாகிய என்னுடைய இருப்பினாலே என்னை நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அளவுக்கு அப்டேட் ஆன மைண்டும் பாடியும் தான் அந்த வெட்ட வெடி தன்னை இவ்வளவு நாள் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப அந்த கண்ணாடி வெட்ட வெளிக்கு தேவையில்லைன்னா அழிச்சிடலாம் இல்ல, கண்ணாடி பார்த்துக்கிட்டே நிக்கணுங்கிறது இல்ல, கண்ணாடி விட்டு விலகிடலாம் இல்லையா. அது மாதிரி இங்க இந்த நிலையை உணர்ந்த பிறகு அந்த உடலையும் மனதையும் விட்டு விலகிடுதுங்க. விட்டு விலகின உடனே அது என்ன ஆயிடுது, தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் வெளியாய் நின்று கொண்டு அப்படி எல்லாவற்றுக்கும் சாட்சியாக துரிய நிலைக்கு வந்தா பார்க்கும் இல்லைன்னா அப்படி இருக்கும். இப்படிதான் அந்த வெளி இந்த உலகத்துல நம்மால் உணரப்பட முடியும் என்றுதான் இந்த மனம்ங்கிற தலைப்புல இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த சம்பந்தப்பட்ட பாடத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்க. இது ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல புரிஞ்சுக்க முடியாது இந்த விஷயமெல்லாம். இதுக்கு வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. மீண்டும் மீண்டும் இந்த பாடங்களை கேட்கணும், அதுக்கான ஆர்வம் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இங்க நம்மளை நம்ம உணரணும், நம்ம வந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மனிதர்கள் இதை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தான் வந்த வேலையை முடித்து வீடு பேறு என்ற பிறவா பெருநிலையை அடைவார்கள் என்று கூறி அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.